ஆகவே அந்த திருவெண்ணநல்லூரிலே இருக்கிற அந்த பெருமானுக்கு புள்ளா பிள்ளையார் என்பதுதான் வைத்த பெயர், புள்ளா பிள்ளையார். ஆனால் நம்முடைய மக்களுடைய நாவிலேதான் நுழையாதே, நல்ல வார்த்தையெல்லாம் அதெல்லாம் மாற்றி விடுவார், நல்ல பெயரையெல்லாம் மாற்றி விடுவார். ஒரு நல்ல காரணத்தோடு வைத்திருப்பார்கள், இவர்கள் மாற்றி காரணமே தெரியாதபடி செய்து விடுவார்கள். அப்படி எத்தனையோ பேர். எனவே இந்த பொல்லா பிள்ளையார் என்பது மக்களுடைய பேச்சு வழக்கிலே நாளடைவிலே பொல்லா பிள்ளையார் என்று மருவிவிட்டது, மாறிவிட்டது. பொல்லா பிள்ளையார், இன்னொரு பொல்லா பிள்ளையார் இருக்கிறார். இது திருவெண்ணநல்லூரில் இருக்கிறவர், இன்னொருவர் எங்கே இருக்கிறார்? ஆமா, திரு நாரையூர். நாரையூரிலே ஒரு பொல்லா பிள்ளையார் இருக்கிறார். அவரிடம் அருள் பெற்றவர் யாரு? அவர் நம்பி ஆண்டார் நம்பிகள். அதே போல இங்கே மெய்கண்டார் அந்த பரஞ்சோதி முனிவருடன் ஞானம் பெற்ற பிறகு இந்த திருவெண்ணநல்லூர் கோயிலிலே இருக்கிற விநாயகப் பெருமானுடைய சந்நிதியிலே நிட்டை கூடி தியானத்திலே அமர்ந்து அந்த பெருமானையே சிந்தித்து அந்த நிலையிலே பாடியதுதான் சிவஞான போதம் என்கிறார்கள். எனவே மெய்கண்டாருக்கு வழிபடு கடவுள் அந்த பொல்லா பிள்ளையார். அவரை முதலிலே வணங்குகிறார் பொல்லார் இணை மலர். அவருடைய இணை மலர் இரண்டு திருவடிகளை, பொல்லா பிள்ளையாருடைய இரண்டு திருவடிகளை பொல்லார் இணை மலர், மலர் போன்ற திருவடிகளை. மலர் என்றாலே என்ன மலர்? மலர் என்றாலே தாமரைதான், மலர் என்றாலே தாமரைதான். எனவே அந்த விநாயகப் பெருமானுடைய தாமரை போன்ற பாதங்களை இணை மலர் நல்லார் புனைவர், நல்லார் புனைவர். நல்லார்னா மெய் அன்பர்கள், மெய் அன்பர்கள். நன்மைகள் எல்லாவற்றிலும் மேலான நன்மை எது? வீடு. வீடு பேருதான் அடைய வேண்டிய மிக மேலான நன்மை. அந்த நன்மையை, வீடு பேராகிய நன்மையை விரும்புகிறவர்கள் தான் நல்லார். நல்லார் புனைவர், புனைவர். தங்கள் தலைமேல் சூடிக்கொள்வார்கள் எதை? பெருமானுடைய திருவடியாகிய மலர்களை தங்கள் சிரத்தின் மீது சூடிக்கொள்வார்கள். அப்படி என்றால் என்ன பொருள்? அதை என்னமா, அதுல நிறைய பொருள் இருக்கு, அதை இப்போது விளக்க முடியாது. அடுத்த கடைசி மணியில தான் விளக்கணும். இப்ப மேல போவோம், கடைசி வரைக்கும் கடைசியில வருவோம். விநாயகப் பெருமானுடைய திருவடிகளை நல்லார் வழிபடுவார்கள் என்பது பின் இரண்டு அடியினுடைய பொருள். முன்னடியை பாருங்கள், என்ன அருமையாக அமைத்திருக்கிறார். ஏன் விநாயகப் பெருமானை வழிபடுவார்களாம்? வீடு பெற்று தருகிறவன் யாரு? ஆமா, சிவபெருமான் ஒருவன்தான். ஞானத்தையும் முத்தியையும் தரவல்லவன் சிவபெருமான் ஒருவனே. மற்ற உலக பயன்களை தருவதற்கு எத்தனையோ கடவுளர் இருக்கிறார்கள். செல்வம் வேண்டுமா, பிள்ளை பேர் வேண்டுமா, அதற்கு வெவ்வேறு கடவுளரை வணங்கி அந்த பயனை எல்லாம் பெறலாம். ஆனால் வீடு பேர் வேண்டுமானால் அதை தர வல்லவன் ஒரே ஒருவன்தான், சிவன் ஒருவன்தான். இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர் கெடலுமாம், அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லை. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருவாக்கு. எனவே வீடு வெற்றை தருகிறவன் சிவபெருமான். வீடு வெற்றுக்கு எது வழி என்றால் எல்லாருக்கும் தந்துவிட மாட்டான் ஒரே அடியாக. வீடு வெற்றுக்கு வழி சாதனம் என்ன என்றால் ஞானம். ஞானத்தின் மூலமாகத்தான் முத்தியை பெற முடியும். ஞானம் என்றால் என்ன? ஞானம் என்றால் என்ன? ஞானம் என்றால் உண்மை அறிவு. ஞானம் என்றால் உண்மை அறிவு. எதை பற்றிய உண்மை அறிவு? ஆன்மா தன்னை பற்றியும் தலைவனாகிய இறைவனை பற்றியும் உண்மை அறிவை பெற வேண்டும். ஆன்மா தன்னையும் தலைவனையும் உணர்வதுதான் ஞானம். தன்னையும் தலைவனையும் உணர வேண்டும். தன்னையும் தலைவனையும் உணர்வது எப்படி என்று அடுத்து இருக்கிற அவையடக்கத்திலே போய் தெரிந்து கொள்ளலாம். இப்போது வேண்டாம், அவையடக்கத்தில் அது வருகிறது. ஆன்மா தன்னையும் தலைவனாகிய இறைவனையும் உள்ளவாறு அறிதல். அப்படி அறிந்தால்தான் வீடு பேறு பெற முடியும். நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், அறிவு இல்லாமல் எந்த பொருளையும் அடைய முடியாது. எனவே ஞானத்தின் மூலமாக வீடு பெற்றை பெற வேண்டும். எனவே இறைவன் முதலிலே, சிவபெருமான் பக்குவம் உடைய உயிர்களுக்கு முதலிலே ஞானத்தை தருவான். ஞானத்தை தந்து அதன் மூலமாகத்தான் வீடு பெற்றை அளிக்கிறான். ஆக இறைவனே ஞானாசிரியராக வந்து அந்த மாணவனுக்கு ஞானத்தை தந்து பிறகு வீடு பெற்றை வழங்குகிறான். எனவே அங்கே ஞானாசிரியர் கோலத்தை முதலிலே நினைப்பூட்டுகிறார். சிவபெருமான் ஞானாசிரியராக அமர்ந்திருக்கிற இடம் எது? கல்லால மரத்தின் நிழல், கல்லால் நிழல். அதை முதலிலே சொல்லுகிறார், கல்லால் நிழல். கல்லால மரம் பார்த்திருக்கிறீர்களா? பார்த்ததில்லை. கல்லால மரம், ஆலமரத்துல ஒரு வகை, கட்டையாகத்தான் இருக்கும், உயரமாக வளராது, கட்டையாக இருக்கும் கல்லால மரம். இது எங்க இருப்பது? பூலோகத்தில் அல்ல, இது இருக்கிற இடம் கைலாயத்தில். கைலாயத்தில் சிவபெருமான் அந்த கல்லால நிழலின் கீழ் இருந்து உபதேசம் செய்தார். யாருக்கு? நான்கு முனிவர்களுக்கு உபதேசம் செய்தார் என்று யார் சொல்றது? திருவிளையாடல் புராணத்துல வருது. திருவிளையாடல் புராணத்துல கல்லாலின் புடையமர்ந்து நால்வேதம் ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி. வாயினால் அவர் உபதேசம் செய்யலாம், இருந்தபடி இருந்து காட்டினார். இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவர், சொல்லாமல் சொன்னவரை நாம் நினையாம நினைக்க வேண்டும். அதெல்லாம் எப்படி? அதெல்லாம் சிவஞான போதம் படித்து முடித்தால்தான் தெரியும். எப்படி நினையாமல் நினைப்பது? நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வோம் என்று அந்த நால்வேதம் ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வர் யாரு? சனகர், சனந்தனர், சனாதனர், சனற்குமாரர். எனவே முதலிலே சிவபெருமான் சீகண்ட ருத்திரராக இருந்து இந்த நான்கு முனிவர்களுக்கு ஏற்பட்ட ஐயங்களை தெளிவுறுத்தினார் என்பது அது புராணக்கதை. இது புராண நிகழ்ச்சி. முனிவர்களுக்கு உபதேசம் செய்தது புராணத்திலே வருகிறது. ஆனால் ஆகமங்களிலே சொல்லப்படுகிற செய்தி, சிவபெருமான் நந்தி பெருமானுக்கு முதன் முதலிலே 28 ஆகமங்களை உபதேசம் செய்கிறார். நந்தி பெருமானுக்குத்தான் முதலிலே உபதேசிக்கிறார் 28 சிவாகமங்கள். பிறகு நந்தி பெருமான் தான் அந்த ஆகமங்களை சனற்குமார முனிவருக்கு உபதேசிக்கிறார். எனவே இங்கே கல்லாலின் கீழிருந்து சிவபெருமான் நந்தி பெருமானுக்கு உபதேசித்ததை இங்கே சொல்லுகிறார். சிவஞான போதத்திலே நந்தி பெருமானுக்கு உபதேசித்தல். எனவே கல்லாலின் கல்லால் நிழல் இருந்து நண்பர் அருணகிரியார் அவர்கள் தன்னுடைய பேச்சை தொடங்குகிற போது, குடும்பமாகிய கட்டு தனக்கு மட்டும்தான் இருப்பதை போலவும் எனக்கு ஒரு கட்டு இல்லை என்பதை போலவும் காட்டினார்கள். எனக்கு இருக்கிற கட்டு எனக்கு தானே தெரியும். உடம்புல எத்தனை நோய்கள், நோய் என்பது கட்டுதானே, நோய்க்கு ஒரு பெயரே பிணி. பிணி என்றால் பிணிப்பு, கட்டு. நோய் வந்தால் கட்டிலோடு நம்மை கட்டி போட்டு விடுகிறது, விட்டு விட்டு வெளியே போக முடியவில்லையே. எனவே பிணி என்பது கட்டு. எத்தனை நோய்கள். எனவே கட்டு இல்லாதவர் யார் உலகத்தில்? எனவே நம்ம அந்த கட்டிலிருந்து விடுபடத்தான் வந்திருக்கிறோம். அந்த கடவுள் மங்கள வாழ்த்துல கல்லால் நிழல் சிவபெருமான் ஞானாசிரியர் கோலத்தில் தட்சிணாமூர்த்தியாக தென்முகக் கடவுளாக தெற்கு நோக்கி அமர்ந்து முனிவர் நால்வருக்கும் இன்னொரு சமயம் நந்தி பெருமானுக்கும் உபதேசம் செய்தார். எனவே இந்த நூலும் சிவஞான போதமும் ஞான நூல் என்பதை சொல்லாமல் சொல்லுகிறார் மெய்கண்டார். ஞானாசிரியர் கோலத்தை முதலிலே நினைப்பூட்டி இது ஞான நூல், இந்த ஞான நூலுக்கு யார் தலைவர்? சிவபெருமான் என்பதையும் இங்கே மெய்கண்டார் உணர்த்தி இருக்கிறது. இது ஞான நூல், ஞானத்தின் தலைவன் சிவபெருமான், அவரை நினைந்து இந்த நூலை தொடங்க வேண்டும். கல்லால் நிழல், நிழலிலே இருந்து மலைவு இல்லார். மலைவுனா மயக்கம். மலைவு என்றால் மயக்கம், குழப்பம். அந்த முனிவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு குழப்பத்தை, நந்தி பெருமானுக்கு ஏற்பட்ட அந்த மயக்கத்தை இல்லார், இல்லாமல் செய்தார். இல்லார் என்ற சொல்லுக்கு இல்லாமல் செய்தவர் மலைவு இல்லார், மயக்கத்தை நீக்கியவர், போக்கியவர். யாருடைய மயக்கத்தை? முனிவர் நால்வருடைய மயக்கத்தை, நந்தி பெருமானுக்கு ஏற்பட்ட மயக்கத்தை இல்லாமல் செய்தவர் யார்? சிவபெருமானாகிய அந்த கல்லால் நிழற் கடவுள். கல்லால் நிழற் கடவுள் இல்லாமற் செய்தார். கல்லால் நிழல் மலைவு இல்லார். அதுவரை சிவபெருமானை பற்றி. கல்லால் நிழல் மலைவு இல்லார். அவர் அருளிய, அருளிய என்றால் அவர் அருளும் பொருட்டு என்பது பொருள். கல்லால் நிழற்கடவுளாகிய சிவபெருமான் அருளும் பொருட்டு, சிவபெருமானுடைய அருள் கிடைக்கும் பொருட்டு அடுத்த பகுதி நாம் பார்த்திருக்கிறோம். நல்லாராகிய மெய்யன்பர்கள் விநாயக பெருமானுடைய திருவடிகளை வணங்குவார்கள். ஆக மெய்யன்பர்கள் விநாயகரை வணங்குவார்கள். எதற்காக? சிவபெருமானுடைய அருள் கிடைத்தற் பொருட்டு என்கிறார். மலைவு இல்லார் அருளிய அருளும் பொருட்டு நல்லார் பொல்லாருடைய இணைமலர்களை தங்கள் தலைமேல் சூடுவார்கள். இந்த பாட்டினுடைய பொருள் விளங்குகிறதா? கல்லால் நிழல் மலைவு இல்லார் அருளிய அருளும் பொருட்டு தங்களுக்கு அருளும் பொருட்டு நல்லார் மெய்யன்பர்கள் பொல்லாருடைய இணைமலர்களை புனைவர், தங்கள் தலைமேல் சூடுவார்கள். இந்த இடத்துலதான் அந்த பொருளை சொல்ல வேண்டும். இறைவனுடைய திருவடிகளை தலைமேல் சூடுதல் என்றால் என்ன பொருள்? இறைவன் அவனுடைய குணம் என்னது? இறைவனுடைய குணம் அறிவு, இறைவனுடைய குணம் அறிவு, அறியும் தன்மை, அதுதான் அவனுடைய குணம். அதே போல ஆன்மா, ஆன்மாக்கள், ஆன்மாக்களுடைய குணம் அதுவும் அறிவுதான். இறைவனுடைய குணமும் அறிவு, ஆன்மாக்களுடைய குணமும் அறிவு. பொருள் எல்லாம், நேற்று சொல்லியிருக்கிறேன், பொருள் எல்லாம் குணத்தை உடையவை. குணம் இல்லாமல் பொருள் இல்லை. எல்லா பொருளுக்கும் குணம் உண்டு. எனவே இறைவனாகிய பொருளுக்கும் குணம் இருக்கிறது, ஆன்மாக்களாகிய பொருளுக்கும் குணம் இருக்கிறது. அந்த குணம்தான் அறிவு. விஞ்ஞானத்திலே பொருள் ஆற்றல் என்ற இரண்டை சொல்லுகிறார்கள். மேட்டர், எனர்ஜி. பொருளை பிரித்துக்கொண்டே போனால் கடைசியிலே அது ஆற்றலாக மாறுகிறது என்கிறார்கள் விஞ்ஞானத்தினர். அந்த ஆற்றல் தான் குணம். பொருளினுடைய குணம் என்பது அதனுடைய ஆற்றல். ஆற்றல் இல்லாத பொருளே இல்லை, குணம் இல்லாத பொருளே இல்லை. இந்த நிலத்தினுடைய குணம் என்ன? இந்த நிலத்தினுடைய குணம், நிலத்தினுடைய ஆற்றல் என்ன? தாங்குகிற ஆற்றல், திண்மை. திண்மை தாங்குகிற ஆற்றல். நீரினுடைய குணம் என்ன? நீரினுடைய ஆற்றல், அந்த குளிர்ச்சி. பொருள்களை மென்மைப்படுத்துதல், மென்மையாக்குவது என்று இப்படி ஒவ்வொரு பொருள். தீயினுடைய குணம் சூடு என்று இப்படி ஒவ்வொரு பொருளுக்கும்